என்றல் ஏப்ரல் 2011. நரசையா அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் நேர்காணல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். கே ஆர் ஏ நரசையா INS சிவாஜியில் கடல்சார் பொறியியல் மரைன் இன்ஜினியரிங் பயின்றார். விக்ராந்த், ராணா, ஜெயந்தி என கடற்படை மற்றும் வணிக கப்பல்களில் 12 ஆண்டுகள் பணியாற்றினார். பின் விசாகப்பட்டின துறைமுகத்தில் சேர்ந்து 1991 ஓய்வு பெற்றார். வங்கதேச விடுதலை போரில் ஈடுபட்டதுடன் உலக வங்கியின் அழைப்பின் பேரில் கம்போடியாவின் புனர் நிர்மாண பணியிலும் பங்கு கொண்டிருக்கிறார். கடலோடியாக உலகம் சுற்றிய தனது அனுபவத்தை கடலோடி, கடல்வழி வணிகம் என்ற நூல்களில் பதிவு செய்திருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளின் ஆசிரியர். இவரது கதைகள் மதுரை கல்லூரியில் 6 வருடங்கள் துணை பாட நூலாக இருந்ததுண்டு. தனது நூல்களுக்காக தமிழக அரசின் பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கிறார். மதராசப்பட்டினம், ஆலவாய், மாமல்லபுரம் போன்ற ஆராய்ச்சி நூல்களுக்கு சொந்தக்காரர். பழகுவதற்கு இனியவரான நரசையாவை ஒரு மதிய நேரத்தில் அவரது இல்லத்தில் சந்தித்தோம். அந்த சந்திப்பில் இருந்து உங்களது இளமை பருவத்திலிருந்து தொடங்குவோமா? நான் பிறந்தது ஒரிசாவில் இருக்கும் பெல்ஹாம்பூரில். ஆந்திர பிரதேசம் சிம்மாச்சலத்தில் இருக்கும் இறைவன் பெயர் அப்பல நரசிம்மன். அவர் நினைவாக எனக்கு அப்பல நரசையா என்று பெயர் சூட்டினார்கள். தந்தையார் பெயர் ராமலிங்கம், கல்வித்துறை அதிகாரி. காவூரி எங்கள் குடும்ப பெயர். காவூரி ராமலிங்கம் அப்பல நரசையா என்பதன் சுருக்கம்தான் KRA நரசையா. எனக்கு 2 சகோதரர்கள். தாய்மொழி தெலுங்கு என்றாலும் தந்தையின் பூர்வீகம் மதுரை. அவர் சில காலம் அமெரிக்கன் கல்லூரியில் இங்கிலீஷ் டியூட்டராக பணியாற்றி இருக்கிறார். தந்தையின் பணியிட மாறுதலை கேட்ப ஊர் ஊராக பள்ளிகள் மாறின. SSLC-யை லால்குடியில் நிறைவு செய்தேன். பின் கடல்துறை கல்வி படித்தேன். கடல்துறை படிப்பை தேர்வு செய்தது ஏன்? எனது தந்தை திருச்சி மாவட்ட உயர்கல்வி அதிகாரியாக இருந்தார். வித்தியாசமான துறையை நான் கற்க வேண்டும் என விரும்பினார். அப்போது மரைன் இன்ஜினியரிங் அறிமுகமாகி இருந்தது. வளரிளம் பருவத்துக்கே உள்ள ஆர்வத்தில் நானும் சம்மதித்தேன். நுழைவுத் தேர்வு எழுதி பூனா லோனாவாலாவில் உள்ள INS சிவாஜியில் 1949 சேர்ந்தேன். சிவாஜியில் 4 ஆண்டு பயிற்சி, பின் கப்பலில் 1 வருட பயிற்சி. INS ராணாவில் பின்னர் கப்பற்படையில் பணிக்கு சேர்ந்தேன். பின்னர் INS விக்ராந்திற்காக அயர்லாந்தில் 1 வருடம் இருந்தேன். பெல்ஃபாஸ்டில் கப்பல் கட்டும் தளத்தில். அங்குதான் டைட்டானிக் கப்பல் செய்த தளம் அது. உலகின் பெரிய கப்பல் கட்டுமான தளம் அங்குதான். இந்தியாவில் முதல் விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்தை அவர்கள் உருவாக்கினார்கள். எழுத்தார்வம் வந்தது எப்படி? நான் அயர்லாந்தில் ஒரு ஐரிஷ் குடும்பத்தில் பேயிங் கெஸ்டாக தங்கியிருந்தேன். அப்போது ஆங்கில நூல்கள் எனக்கு அறிமுகமாகின. அவற்றை படிக்க படிக்க எனக்கு வாசிக்கும் ஆர்வம் அதிகமானது. அதுபோல பெயிண்டிங்கிலும் ஆர்வம் ஏற்பட்டது. நிறைய வரைந்தேன். பல ஓவியர்களை சந்தித்தேன். எழுத்தாளர்களை சந்தித்து உரையாடினேன். லண்டனில் இருந்த போது அடிக்கடி பாய்ஸ் புக் ஷாப் செல்வேன். அவர்களது இதழின் சந்தாதார் ஆனேன். அது எனக்குள் பல கதவுகளை திறந்தது. பல பிரபல எழுத்தாளர்களின் கதை, கட்டுரை, நேர்காணல்களை, விவாதங்களை, அவர்களது கருத்துக்களை அறிய முடிந்தது. சாதாரண விஷயத்தை சுவைபடச் சொல்வது எப்படி என்று தெரிந்து கொண்டேன். ஹெமிங்வே, சாமர்செட் மாம் போன்றோரின் நாவல்களை படிக்க படிக்க எனக்கும் எழுத ஆர்வம் பிறந்தது. அப்போது விக்ராந்த் கப்பல் ஊழியர்களுக்காக விக்ராந்த் சமாச்சார் என்ற நாளிதழ் நடத்தப்பட்டது. எனது அதிகாரி என்னை அதில் எழுதுமாறு ஊக்குவித்தார். சுதந்திரமாக எழுத அவர் பணித்ததால் நானும் நிறைய விஷயங்களை எழுதினேன். கப்பலில் நடந்த விஷயங்கள், மாலுமிகள் பற்றி, சக ஊழியர்கள் பற்றி எல்லாம் தினமும் அதில் எழுதினேன். நல்ல வரவேற்பு. அப்படித்தான் எழுத தொடங்கினேன். தமிழில் எழுத தொடங்கியது எப்போது? எனது எழுத்தார்வத்தை கண்ட அதிகாரி கப்பலின் நூலக பொறுப்பாளராக என்னை நியமித்தார். அதனால் ஓய்வு நேரங்களில் நிறைய படித்தேன். எழுத்தாளர் சிட்டி எனது மாமா. சென்னை வரும்போது அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருப்பேன். ஒரு முறை அவர் சந்தித்த போது அவரிடம் ஆங்கில எழுத்தாளர்கள் பற்றியும் அவர்கள் எழுத்தாற்றல் பற்றியும் கூறிவிட்டு இது மாதிரி தமிழிலும் எழுதுபவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டேன். காரணம், நான் தமிழ் நூல்கள் எதையும் படித்ததில்லை. அவர் ஆனந்த வீரன் இதழை என்னிடம் கொடுத்து படித்து பார்க்குமாறு கூறினார். அதுதான் நான் படித்த முதல் தமிழ் இதழ். அதில் ஜெயகாந்தனின் முத்திரை கதை ஒன்று வெளியாகி இருந்தது. அது என்னை கவர்ந்தது. நானும் ஒரு சிறுகதை எழுதி அனுப்பலாமா என சிட்டி மாமாவிடம் ஆலோசனை கேட்டேன். தயங்காமல் எழுது என்றார். கடற்படையில் பேச, எழுத என எல்லாமே ஆங்கிலம்தான். ஆகையால் தமிழில் எழுதுவது மிகவும் சிரமமாக இருந்தது. அப்போது நான் ஜெயந்தி என்ற வணிக கப்பலில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வைத்து ஒரு கதையை எழுதினேன். ஆங்கிலத்தில் சிந்தித்து தமிழில் எழுதினேன். தேய்பிரை என்ற அந்த சிறுகதையை கல்கத்தா துறைமுகத்தில் இருந்து ஆனந்த வீடனுக்கு அனுப்பி வைத்தேன். பின்னர் பணி நிமித்தமாக கடலூருக்கு போய்விட்டேன். அங்கு சென்ற சில நாட்களில் விகடனிலிருந்து அக்கதை முத்திரை கதையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கடிதம் வந்தது. முதல் கதையே முத்திரை கதையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் எனக்கு ஒரே மகிழ்ச்சி. என் தாய்மாமாவான செட்டியும் அந்த கதையை பாராட்டினார். தொடர்ந்து பல கதைகள் விகடனில் முத்திரை கதையாக வெளியாகின. 100க்கு மேற்பட்ட சிறுகதைகள் வெளியாகி இருக்கின்றன. கடலோடி நூல் குறித்து சித்தி லட்சுமி கிருஷ்ணமூர்த்தியுடன் இணைந்து வாசகர் வட்டம் அமைப்பை நடத்தி வந்தார். அதற்கான முப்படைகள் பற்றிய நூல்களை வெளியிடப் போவதாகவும் என்னை கடற்படை குறித்து எழுதும்படியும் கேட்டுக்கொண்டார். அப்போது தி ஜானகிராமன் உடனிருந்தார் என நினைக்கிறேன். அப்போது நான் எழுதியதுதான் கடலோடி. அதை கப்பலில் பயணம் செய்து கொண்டே எழுதினேன். அது ஒரு சுயசிறதை நூல். ஆனால் அதை எனது தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி கூறும் நூலாக இல்லாமல் கடல் வாழ்க்கையை பற்றிய கடல் பயணங்கள் பற்றிய நூலாக எழுதியிருந்தேன். வழக்கம் போல ஆங்கிலத்தில் சிந்தித்துத்தான் தமிழில் எழுதினேன். 1968 ஆண்டில் வெளியான அந்நூலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஹிந்து மேல் விமர்சனம் எழுதிய எஸ் ஆர் கோவிந்தராஜன் தி ஆத்தர் திங்ஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் டிரான்ஸ்லேட்ஸ் த ஃப்ரேஸ் இன் டு தமிழ் வித் தி ரிசல்ட் இட் அப்பியர்ஸ் தட் த புக் இஸ் அ தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஒரிஜினல் என்று எழுதியிருந்தார். எனது அண்ணா கிருஷ்ணமூர்த்தியும் அந்த முயற்சியை பாராட்டினார். அவர் அந்த காலத்திலேயே கையெழுத்து பத்திரிகைகளை நடத்தியவர். நல்ல எழுத்தாளர். முருகவழியான் என்ற பெயரில் நிறைய எழுதியிருக்கிறார். இப்படி பலரது பாராட்டையும் பெற்ற கடலோடி நூலை பின்னர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் லைப்ரரி காங்கிரஸ் அவர்களது நூற்பட்டியலில் சேர்த்து கௌரவப்படுத்தியது. அது மஞ்சரியில் தொடராகவும் வெளியானது. அடுத்தது என்னோட ஏரியா சிறுகதை தான், நாவல் அல்ல. ஒருமுறை விகடன் கேட்கவே மாயமான் என்ற தலைப்பில் ஒரு தொடர்கதை எழுதினேன். நல்ல வரவேற்பு இருந்த போதும் தொடர்ந்து நாவல் ஏதும் எழுதவில்லை. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நான் எழுதவில்லை. என்னை பொறுத்தவரை அது ஒரு அனுபவ பகிர்வுதான். கற்பனை என்று எதுவும் என் எழுத்தில் இல்லை. உண்மை அனுபவங்கள் தான். வேண்டுமானால் சற்று கற்பனை கலந்த நடையில் எழுதியிருப்பேன். தற்போதைய எழுத்துலகு குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? எழுத்தில் இன்னும் வீச்சு வேண்டும். நிறைய சப்ஜெக்டுகளில் எழுத முன்வர வேண்டும். ஆனால் இங்கு திருப்பி திருப்பி ஒரே விஷயம்தான் மாறி மாறி கற்பனை கலந்து எழுத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இதை நான் குறையாக சொல்லவில்லை. நான் பல நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன். பல மொழி எழுத்தாளர்களின் நூல்களை படித்திருக்கிறேன். அதை வைத்துத்தான் சொல்கிறேன். நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அவர்களது வீச்சு அதிகம். மேலும் விதவிதமான கதை கருக்களில் அவர்கள் எழுதுகிறார்கள். மை சிஸ்டர் ரேஷல் மாதிரி கதைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் படிக்க கிடைக்கவில்லை. தமிழில் மட்டுமல்ல, தெலுங்கு பெங்காலி உட்பட பிற மொழிகளிலும் கூட அப்படிப்பட்ட கதைகள் படிக்க இல்லை. ஆனால் இப்போது ஒரு நல்ல மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. வணிக ரீதியான இதழ்கள் அல்லாத சிற்றிதழ்களில் நல்ல முயற்சிகள் நடக்கின்றன. அது உற்சாகத்தை தருகிறது. வரலாற்று ஆய்வில் ஈடுபாடு வந்தது எப்படி? ஒருமுறை நான் ரஷ்ய தூதுவர் சர்தார் பணிக்கருடன் மாலத்தீவுகளுக்கு பயணித்தேன். அவர்தான் கடலின் வரலாற்றை முதன் முதலில் எழுதியவர். இந்தோனேஷியாவில் பல சிற்பங்களை கண்டுபிடித்தார். தமிழர்களின் கடல் பயணம் பற்றி ஆராய்ந்தவர். அவர் பயணத்தின் போது பல வரலாற்று தகவல்களை கூறிக்கொண்டே இருந்தார். வரலாற்றின் மீது ஆர்வம் வர அது ஒரு காரணம். அது தவிர ஈஃபில் டவர், எகிப்து பிரமிடு என்று எங்கு சென்றாலும் அந்த ஊரில் இருக்கும் சரித்திர சிறப்பு மிக்க பகுதிக்கு சென்று பார்த்துவிட்டு வருவேன். ஆந்திராவில் விசாகப்பட்டினம் அருகே உள்ள சிம்மாச்சலத்தில் குலோத்துங்க சோழனின் தமிழ் கல்வெட்டை பார்த்திருக்கிறேன். இன்னமும் அந்த கல்வெட்டு இருக்கிறது. அதை ஆராய்ந்த போது விசாகப்பட்டினத்தின் பெயரே குலோத்துங்க சோழப்பட்டினம் என்பது தெரிய வந்தது. இவை எனது ஆர்வத்தை அதிகரித்தன. பின்னர் சுந்தரம் என்ற வரலாற்று பேராசிரியர் மூலம் பல வரலாற்று ஆய்வாளர்களின் தொடர்பு கிடைத்தது. இப்படித்தான் வரலாற்றின் மீது எனக்கு ஆர்வம் வந்தது. கம்போடியா புனர் நிர்மாணத்தில் பங்கு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அது குறித்து சொல்லுங்கள். 2 வருடங்கள் வணிக கப்பல்களில் பணியாற்றிய பின் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் சேர்ந்தேன். அங்கே தலைமை பொறியாளராக பணியாற்றி 1991 ஓய்வு பெற்றேன். அதன் பிறகு என்ன செய்யலாம் என்ற யோசனையில் இருந்தபோது ஆஸ்திரேலியா செல்லும் வாய்ப்பு வந்தது. அதே சமயத்தில் கம்போடிய புனர் நிர்மாண பணி வாய்ப்பும் வந்தது. ஆலோசகராக இருக்குமாறு உலக வங்கி என்னை கேட்டுக்கொண்டது. அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத மனநிறைவை தந்த நல்ல அனுபவம். அங்கோர் வாட்டை பார்த்தது மறக்க முடியாத ஒன்று. அந்த நினைவுகளை கம்போடிய நினைவுகள் என்ற பெயரில் நூலாக எழுதியிருக்கிறேன். மதராசப்பட்டினம் பற்றி ஆய்வு செய்ய தூண்டுதல் எது? நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவுடன் மத்திய அரசு என்னை டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் போர்ட்ஸ் குறித்து ஒரு ஆய்வு நூல் எழுதுமாறு கேட்டுக்கொண்டது. நானும் மிக உழைத்து ஆதாரங்களை திரட்டி அந்நூலை உருவாக்கினேன். ஆனால் அந்நூல் வெளியாகவில்லை. சில கட்டுரைகளை ஹிந்து வெளியிட்டது. எனக்கு தமிழிலும் அதுபோல ஒரு ஆய்வு நூல் எழுத எண்ணம் தோன்றியது. ஏற்கனவே கடலோடு எழுதிய அனுபவம் இருந்தது. மேலும் அரசின் சார்பாக துறைமுகம் பற்றி ஆராய்ந்த போது மதராஸ் குறித்த பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைத்திருந்தன. இதையே ஏன் விரிவுபடுத்தி ஒரு நூலாக எழுதக்கூடாது என்று தோன்றியது. அப்போது ராதா கமல் முகர்ஜி எழுதிய ஒரு புத்தகத்தில் மூழ்கி போன கப்பலை ஸ்ரீலங்கன் படையினர் கரைமேல் குதிரைகளை வைத்து கயிற்றால் கட்டி இழுத்தார்கள் என்று ஒரு குறிப்பை பார்த்தேன். நான் அங்கோர்வாட் சென்றிருந்த போது ஒரு கோயிலில் அது போன்ற ஒரு சிற்பத்தை பார்த்தேன். எனக்கு புல் அரித்து விட்டது. அந்த கோயில் கட்டி 1300 வருடங்கள் இருக்கலாம். அப்படி என்றால் 1300 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே இதுபோன்ற தொலைதூர கடல் பயணம் சாத்தியமாகி இருந்தது என்ற உண்மை தெரிய வந்தது. அதுபோல சாணக்கியர் கதையில் மன்னன் நந்தன் செல்வத்தை ஒழித்து வைத்ததை கண்டு கோபப்பட்ட சாணக்கியன் அதை எழுத்து எல்லா மக்களுக்கும் கொடுத்தான் என்று ஒரு குறிப்பு உண்டு. அதே சம்பவம் நமது சங்க இலக்கியங்களிலும் பதிவாகி இருக்கிறது. ஆக அது பொய்யல்ல. அதே சமயம் சாணக்கியின் காலம் கிமு 356, சங்க காலம் கிபி 300, ஆக 500-600 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் பல நூற்றாண்டுகள் கழித்தும் மக்கள் பயன்பாட்டில் உள்ளது என்றால், நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் நடந்த சம்பவம் தென்கோடி மக்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றால், அந்த அளவுக்கு அவர்களுக்குள் தொடர்பு இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அது எப்படி என்றால், அக்கால கடற்பயணங்கள் எல்லாம் கங்கை கரை வழியாகத்தான் நிகழ்ந்திருக்கின்றன. கங்கையை சுற்றி கொண்டுதான் வருவார்கள் போவார்கள். அப்படி மக்கள் தொடர்பு மூலம்தான் பல தகவல்கள் பரிமாறப்பட்டுள்ளன. எனவே கடல் வணிகத்துக்கும் வரலாறுக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தேன். தென்சீனாவில் இருக்கும் பான்ஷு என்ற கோட்டையில் ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்கிறது. ஒரு ஜப்பானிய பேராசிரியர் அதை படம் பிடித்துள்ளார். அதில் தவ சக்கரவர்த்தி என்கிற சம்பந்த பெருமாள் என்ற பெயர் காணப்படுகிறது. அதன் காலம் 1283, அதாவது 13ஆம் நூற்றாண்டு. இதுவும் கடல் வழி பயணத்தின் மூலமே சாத்தியமாகி இருக்கிறது. இது போன்று கிடைத்த தகவல்களை கொண்டு கடல் வழி வணிகம் நூல் எழுதுவதில் மேலும் எனக்கு ஆர்வம் அதிகரித்தது. அந்த நூலுக்காக தொல்லியல் துறையிலும் சென்னை கோட்டை அருங்காட்சியகத்திலும் நிறைய ஆய்வுகள் செய்தேன். அதில் எனக்கு நிறைய புதிய விஷயங்கள் கிடைத்தன. இவற்றையெல்லாம் தொகுத்து மேலும் ஆய்வு செய்து ஒரு புத்தகமாக எழுதலாம் என்று தோன்றிட்டு அப்படி ஆரம்பித்ததுதான் மதராசப்பட்டினம். மதராசப்பட்டினம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்களேன். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன. சென்னை என்ற பெயர் பின்னால் வந்ததுதான். மதராஸ் என்ற பெயர் தான் முன்னாலேயே இருந்தது. ஆனால் மதராசப்பட்டினம் என்ற பெயர் ஏன் வந்தது என்பதை வரலாற்று ஆய்வாளர்களால் சரியாக சொல்ல முடியவில்லை. சென்னை இஸ் அ செகண்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் இஸ் மெட்ராஸ். ஆனால் எப்படி ஏன் அந்த பெயர் வந்தது என்பது தெரியாது. அதுபோல பார்ஃபர்ஸ் பிரிட்ஜை ஹாமில்டன் பிரிட்ஜ், பின்னர் அதிலிருந்து அம்பட்டன் வாராவதி ஆகி அதனால் பார்ஃபர்ஸ் பிரிட்ஜ் என்று அந்த பெயர் வந்ததென்று சொல்கிறார்கள். அது உண்மையல்ல. அதன் பெயரே பார்ஃபர்ஸ் பிரிட்ஜ் தான். ஏன் அந்த பெயர் வந்தது என்பது தெரியவில்லை. அடுத்த இதழில் நிறைவு பெறும். விமானம் வாங்கிய முதல் இந்தியர் ஒரு தமிழர். நான் பணி ஓய்வு பெற்றவன். பிரிட்டிஷ் கவுன்சில் 3 தொகுதிகள் கொண்ட நூல் ஒன்றை கொண்டு வந்தார்கள். திரு எஸ் முத்தையா அதன் தொகுப்பாசிரியர். அதன் 2வது வால்யூமுக்கு என்னுடைய கட்டுரைகள் 2 கேட்டிருந்தார்கள். மெட்ராஸ் பட்டினம் பற்றி எழுதலாம் என முடிவு செய்தேன். அவர்கள் சிவில் ஏவியேஷன் பற்றி எழுத சொன்னார்கள். நான் ஃப்ளையிங் கிளப்பில் போய் பேசினேன். அங்கு நிறைய பழைய ரெக்கார்டுகள் கிடைத்தன. அதில் ஒரு தகவல் கிடைத்தது. இன் இந்தியா த ஃபர்ஸ்ட் பிளேன் வாஸ் பர்ச்சேஸ்ட் பை ஒன் ஆவுடையப்ப செட்டியார் என்ற தகவல் இருந்தது. அவருக்கு பைலட் லைசன்ஸும் இருந்தது. வருஷம் 1932-33. எனக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பிளேன் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் யாருக்கும் தெரியவில்லை. முத்தையாவிடம் கேட்டேன். அவர், நீங்கள் கண்டுபிடித்தால் எனக்கு சொல்லுங்கள் என்றார். ஓரிடத்தில் விசாரித்ததில் போலீஸ் தலைமையகம் அருகே இருக்கிறது என்றார்கள். திலகவதி IPS அவர்களிடம் கேட்டதற்கு அவர்களும் அப்படி ஏதும் இருப்பதாக தெரியவில்லை, பின்னால் சுடுகாடுதான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். நானும் சளைக்காமல் ஒரு ஆட்டோ எடுத்துக்கொண்டு அந்த பகுதியில் சுற்றினேன். போலீஸ் ஹெட்குவார்டர்ஸ்க்கு பின்னால் ஃபயர் ஸ்டேஷனை ஒட்டி செல்லும் சந்தில் ஒருவரிடம் விசாரித்ததில் பின்னால் ஒரு பெரிய தோட்டம் இருப்பதாக சொன்னார். சற்று தொலைவில் பெரிய தோட்டம் என்று தெரிந்தது. அதில் ஆவண்ணா கார்டன் என்ற பொருளை பார்த்தேன். ஆவண்ணா கார்டன், ஆவுழைப்பு செட்டியார் இரண்டிற்கும் சம்பந்தம் இருப்பதாக தோன்றியது. தோட்டத்தின் வாசலில் ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தார். அவரிடம் இதன் உரிமையாளர்களை பார்க்க வேண்டும், உள்ளே இருக்கிறார்களா என்று விசாரித்தேன். நீங்கள் யார் என்று கேட்டார் அவர். நான் ஒரு ஆய்வாளர். ஆவுழைப்ப செட்டியார் என்பவர் ஒரு விமானம் வைத்திருந்தாராம். உள்ளே இருப்பவர்கள் யாருக்காவது அது பற்றி தெரியுமா என்று விசாரிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அவரை ஒரு வாட்ச்மேன் என்று நினைத்து பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவரோ உடனே எழுந்து நின்று, ஐ ஆம் தி சன் ஆஃப் ஆவுழைப்ப செட்டியார், ஐ ஆம் ராமநாதன் செட்டியார் அட்வொகேட் என்றார். உடனே நான் பதறி மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். உடனே அவர், நோ ப்ராப்ளம், கம் வித் மீ, யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மேன் ஆஸ்கிங் அபவுட் திஸ் என்றார். பின்னர் உள்ளே அழைத்து கொண்டு போனார். அந்த இடம் 3 ஏக்கருக்கு மேல் இருக்கும். கீரை தோட்டம் என்று பெயர். பழைய உலோக ஸ்கிராப் வாங்கி விற்கும் தொழிலை அவர் செய்து வந்ததால் எங்கு பார்த்தாலும் ஒரே வேஸ்ட் மெட்டீரியலாக இருந்தது. நான் அந்த பிளேனை பார்க்க வேண்டும், அது இங்குதான் இருக்கிறதா என்று கேட்டேன். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மேன் டு ஆஸ்க் மீ அபவுட் மை ஃபாதர்ஸ் மெமரி, ஐ கேன் டூ எனி திங் ஃபார் திஸ் என்றவர் 3 நாள் கழித்து வருமாறும் அந்த இடத்தை சுத்தம் செய்து வைப்பதாகவும் கூறினார். அதன்படியே 3 நாள் கழித்து சென்றேன். அந்த விமானத்தை புகைப்படமும் எடுத்தேன். அந்த புகைப்படமும் தகவலும் ஹிந்துவில் வெளியாயின. மதராசப்பட்டினம், ஊரும் பேரும். ஊர் பெயர்களுக்கெல்லாம் சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. மாம்பழம் என்பதன் பூர்வீக பெயர் மகாபில்வ கஷேத்திரம். மாம்பழம் நிறைய கிடைத்ததால் இந்த பெயர் என்று சொல்வார்கள். அது சரியல்ல, அதற்கு ஆதாரமும் இல்லை. அங்கே ஒரு சிவன் கோவில் இருந்தது. அதன் அருகே ஒரு மிகப்பெரிய பில்வ மரம் இருந்தது. அதன் அடிப்படையில் மகாபில்வ கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். சிந்தாதிரிப்பேட்டை என்பதன் பழைய பெயர் சின்ன தரிப்பேட்டை. நெசவாளர்களை அங்கே குடியேற்றி அவர்கள் தரிபோட்டு நெய்ததால் அந்த பெயர். அதுபோல கோமலீஸ்வரன் பேட்டை, திருவேட்டீஸ்வரன் பேட்டை எல்லாம் பழைய பெயர்கள். இப்போது நாம் கூவம் என்று அழைக்கும் ஆற்றின் பெயர் கோமலேஸ்வரம். அதன் கரையில் கோமலீஸ்வரர் ஆலயம் இருந்தது. அந்த ஆற்றில் குளித்து கோமலீஸ்வரனை வழிபட்டதாக பச்சையப்ப முதலியார் எழுதிய குறிப்பு சொல்கிறது. அதுபோல துணி வணிகம் பெருகியதால் நெசவாளர்களுக்கென்று தனி குடியிருப்பை ஏற்படுத்த நினைத்தார் அப்போதைய ஆங்கிலேய கவர்னர் காலட். இதற்காக திருவொற்றியூர் அருகே உள்ள ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அங்கு குடியேறியவர்கள் அவர் நினைவாக அந்த பகுதியை காலட்பேட்டை என்று குறிப்பிட்டனர். அதுதான் இன்றைய காலடிப்பேட்டை. அதுபோல துணி வெளுப்பவர்கள், சாயம் போடுபவர்கள் குடியேறிய பகுதி வண்ணாரப்பேட்டை ஆயிற்று. சையதுகான் பேட்டை தான் சைதாப்பேட்டை. தண்ணீர் பஞ்சத்தை போக்க கவர்னர் எல்லிஸ் பெரிய கிணறுகளை வெட்டியதால் அந்த இடம் பின்னர் 7 கிணறு ஆனது. சந்திப்பு படங்கள், அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். ஒலி வடிவம், சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.